அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பின்னர் செய்தியரங்கில், எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மைத்ரிபால ஸ்ரீசேனா போர்க்குற்றம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள். மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி பிபிசி தமிழோசை கழித்த செவ்வி. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் தொடர்ந்து குறைந்து வருவது குறித்த தகவல்கள். பிறகு, தணிக்கை வாரியம் ஒரு படத்தை தணிக்கை செய்த பிறகு அரசியல் கட்சிகளும் குழுக்களும் மீள் தணிக்கை செய்யுமாறு கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்த கருத்துக்கள்.
அவங்களே நிறைய கேள்வி வச்சிருக்காங்க, இது வரக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தனி மனிதனுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சு படத்தை திரையிடணுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயல். அதனால இதை நம்ம முழுமையா வரவேற்கிறேன்.
தமிழகத்தில் 8 வகுப்பு பள்ளி மாணவர் வகுப்பறையில் கொலை செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சீவகன் பூபாலரத்னம்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்குள் குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் புரட்சிகரமான சில பிரேரணைகளை பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் வெளியிட்டுள்ளார்.
I would insist that in the future those who want to claim tax credits and child benefit must live here and contribute to our country for a minimum of 4 years.
அவ்வகையில், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்குள் வரும் குடியேறிகள் யாரும் 4 ஆண்டுகளுக்கு சமூக வீட்டு வசதி, வரி சலுகைகள் ஆகியவற்றை பெற முடியாது என்று டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல், அப்படி வருபவர்கள் பிரிட்டனுக்குள் வருவதற்கு முன்னர் இங்கு உத்தரவாதமான ஒரு வேலையை பெற்றிருக்க வேண்டும் என்றும், வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ள அவர், 6 மாதங்களுக்கு மேல் வேலை இல்லாமல் அவர்கள் இருந்தால் தமது நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றிய குடிவரவாளர்களுக்கான நலவாழ்வு கொடுப்பனவுகளை ரத்து செய்யும் டேவிட் கேமரனின் திட்டம் குறித்து தாம் அமைதியான கலந்துரையாடலை செய்ய இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது அமலில் இருக்கின்ற ஐரோப்பிய சட்டங்கள் ஒவ்வொரு நாடும் நலவாழ்வு கொடுப்பனவுகளை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே அனுமதிக்கின்றன என்று ஐரோப்பிய ஆணையரின் பேச்சரான மார்கரெட் செச்சாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். நலவாழ்வு கொடுப்பனவுகளை பெறுவதற்காக குடிவரவாளர்கள் பிரிட்டனுக்கு வருவதில்லை என்றும், அவர்கள் வளரும் பொருளாதாரத்தில் வேலை பெறவே வருகின்றார்கள் என்றும் குடிவரவாளர்களின் உரிமைகளுக்கான வலையமைப்பு கூறியிருக்கின்றது. கவனின் இந்த பிரச்சனைகள் பிரச்சனையை தீர்க்காது என்று எதிர்க்கட்சிகள் கூறியிருக்கின்றன.
நைஜீரியாவின் வடபகுதியின் முக்கிய நகரான கானோவில் உள்ள மத்திய பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைகளில் ஈடுபட்டிருந்தோர் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. குண்டுவெடிப்புகள், துப்பாக்கிச் சூடுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இத்தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு தகவல், இறந்தவர்கள் குறைந்தது 50 பேராவது இருப்பார்கள் என்று கூறுகிறது.
வெவ்வேறு சமய நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கிடையில் ஒரு நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் துருக்கிக்கு 3 நாள் விஜயத்தை மேற்கொள்கின்றார். அங்காராவில் அதிபர் ரெசப் தைப் எர்டோகனை சந்திக்க இருக்கின்ற பாப்பரசர் அவர்கள் அவரிடம் துருக்கியின் சரித்திர முக்கியத்துவத்தையும் சமரசம் மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதில் அதன் பிராந்திய செல்வாக்கையும் ஒப்புக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வார இறுதியில் இஸ்தான்புல்லுக்கு பயணிக்கும் அவர் அங்கு வேற்று மத தலைவர்களையும் சந்திப்பார். ஒரு காலத்தில் பழமைவாத கிறிஸ்தவர்களின் மையமாக இருந்து இன்று பெரும்பாலும் முஸ்லிம்களால் நிரம்பியிருக்கும் துருக்கிக்கு செல்லுகின்ற 4வது பாப்பரசர் இவராவார்.
திருடப்பட்ட கடன் அட்டைகளை கொண்டு விமான பயணச்சீட்டு பெற்ற 100க்கும் அதிகமானவர்கள் கடந்த 2 நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய காவல்துறை அமைப்பான யூரோபோல் தெரிவித்துள்ளது. சர்வதேச விமான நிறுவனங்கள், கடன் அட்டைகளை வழங்கும் கம்பெனிகள் ஆகியவற்றின் உதவியுடன் உலக அளவில் 80 விமான நிலையங்கள் மற்றும் 60 வெவ்வேறு விமான நிறுவனங்கள் ஆகியவற்றில் சந்தேகத்திற்குரிய பணப்பரிமாற்றங்களை அடுத்தே காவல்துறையினர் இந்த கைதுகளை செய்துள்ளார்கள். ஆண்டொன்றுக்கு விமான நிறுவனங்களுக்கு சுமார் $1 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது. சில சந்தர்ப்பங்களில் கடன் அட்டைகள் மூலம் செய்யப்பட்ட மோசடிகளில் மேலும் பல தீவிரமான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதில் ஆட்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் ஆகியவையும் உள்ளன.
ஆண் குழந்தையை பிறத்தவறிய காரணத்துக்காக தனது மனைவியை கொலைசெய்ததாக குற்றச்சாட்டப்படுகின்ற ஒருவரை மகாராஷ்டிர போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவில் கிராமப்புறத்தைச் சேர்ந்த வசதி மிக்க விவசாயியான இந்த நபர் ஒரு வாய் தர்க்கத்துக்கு பின்னர் தனது மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகின்றது. அந்த தம்பதிக்கு 5 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. தமது சந்ததியை தொடர்வதற்காகவும் ஆண்களே பெரும்பாலும் பெற்றோரை பராமரிப்பார்கள் என்ற நம்பிக்கையாலும் பல இடங்களில் இருக்கின்ற இந்திய சமூகங்களில் ஆண் குழந்தைகளுக்கு கடுமையான முன்னுரிமை வழங்கப்படுகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை போர்க்குற்ற விசாரணைக்காக சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று எதிரணிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
இலங்கை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இருதரப்பிலும் ஏட்டிக்கு போட்டியான ஊடகவியலாளர் சந்திப்புகளும் பிரச்சார நிகழ்வுகளும் தொடங்கியிருக்கின்றன. இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து களமிறங்கியிருக்கின்ற பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றால் இலங்கையில் நடந்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற போர்க்குற்றங்களுக்காக தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என்று அரசாங்க தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய மைத்ரிபால சிறிசேன தமது அரசாங்கம் அமைந்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சர்வதேச நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்தால் அவரை போர்க்குற்ற நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த இருப்பதாக வெளிநாடுகளில் இருக்கின்ற விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய புலம்பெயர் தமிழ் டயஸ்போராவைச் சேர்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய புலம்பெயர் தமிழர்கள் சொல்வதன்படி மஹிந்த ராஜபக்சவையோ அவரது குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரையோ அவ்வாறே உயிரை பணயம் வைத்து விடுதலை புலி பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடிய இராணுவ தளபதிகள் தொடங்கி எவரையுமோ போர்க்குற்ற நீதிமன்றத்துக்கு கொண்டு போக இடமளிக்க மாட்டேன். அவர்கள் அனைவரையுமே நான் பாதுகாப்பேன். அதே நேரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திடவில்லை. அதன்படியும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. எங்களின் அரசாங்கத்தின் கீழ் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் அவரது குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் யுத்தம் புரிந்த இராணுவ தளபதிகள் உள்ளிட்ட எல்லா இராணுவ வீரர்களுக்கும் நாங்கள் முழுமையான பாதுகாப்பை வழங்குவோம் என்பதை மிக தெளிவாக இங்கு கூறிக்கொள்கின்றேன் என்றார் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து எதிரணியின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன. இதனிடையே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் அரசாங்க தரப்பில் இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், மேற்குலக நாடுகளின் கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து செயற்பட்டிருந்தால் தமது நாட்டின் தலைவர்களும் இராணுவ வீரர்களும் மோசமான அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியிருப்பார்கள் என்று கூறினார்.
அப்படி மேராட்டைய அநாகத்தைய மேராட்டைய தயவு மேராட்டைய இரணும் அப்படி விதேசிய ரட்டகட்ட பாரத என்ன ஜினீவா நகரே திவேன.
இந்த நாட்டின் எதிர்காலத்தையும் தலைவிதியையும் வெளிநாடு ஒன்றிடம் ஒப்படைத்திருந்தால் ஜெனீவா பிரச்சனையை நாளை காலையிலேயே நாங்கள் தீர்த்து கொண்டிருக்க முடியும். அவர்கள் கேட்பதை கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. எமது நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தீர்மானங்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கேட்பவற்றை கொடுத்திருந்தால் அந்த தீர்மானங்களை முழுமையாக எம்மால் நிறுத்த முடிந்திருக்கும். அதாவது அவர்களுக்கு இணங்கியிருந்தால் எமது அரசியல் தலைவர்களும் இராணுவ வீரர்களும் மோசமான அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் சந்தித்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் அதனை செய்யப்போவதில்லை என்றார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ்.
தாக்குதல் வழக்கு ஒன்று தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற சச்சுக்குறை அமைச்சர் மெர்வின் சில்வாவின் மகனுக்கு நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
2 பிரித்தானிய வாசிகளை தாக்கியதாக விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டிருந்த அமைச்சர் மெர்வின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வாவை பிணையின் கீழ் விடுதலை செய்த நீதிமன்றம் வழக்கு விசாரணை முடிவடையும் வரை இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு செல்லக்கூடாதென்று தடையுத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. அதேபோன்று மக்களுக்கு பீதியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சந்தேக நபர் மாலக்க சில்வாவுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் இந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஆயினும் இந்த நிபந்தனைகளை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ஹேமந்த வர்ணகுல சூரிய. இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு செல்வதற்கு எந்த ஒரு நபருக்கும் சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்த வழக்கறிஞர் வர்ணகுல சூரிய அதனை தடுப்பதற்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே இந்த உத்தரவுகளை ரத்து செய்யுமாறு கோரி தான் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் வழக்கறிஞர் ஹேமந்த வர்ணகுல சூரிய. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரித்தானிய பிரஜை தன்னை தாக்கிய சந்தேக நபரான மாலக்க சில்வாவை அடையாளம் காண்பித்தார். அதன் பின்னரே மாலக்க சில்வா உட்பட 7 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. வழக்கு விசாரணையை எதிர்வரும் December 19 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் சம்பந்தமான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்த கொழும்பு நகர முன்னாள் துணை மேயரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான ஆசாத் சாலி இந்த வாரம் லண்டன் வந்திருந்தார். அவரிடம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு மற்றும் எதிர்க்கட்சிகளின் தேர்தல் வியூகம் போன்ற விடயங்கள் குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
என்னை பொறுத்தளவில் மஹிந்த ராஜபக்சே ஒரு சுனாமி வந்திருந்தால் சொல்லணும். மஹிந்த ராஜபக்சே இன்னும் 2 வருஷம் காலம் இருக்குது அவருடைய ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு. ஆனால் அவர் எதிர்பார்த்தாருன்னா அவருடைய பாப்புலாரிட்டி டே பை டே கீழே வந்து கொண்டு நிற்கிறதுனால அவர் உடனடியாக ஒரு தேர்தலுக்கு போனால் வெத்தினா அவர் 8 வருஷம் எடுக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த தேர்தலுக்கு வந்தார். அவர் நினைச்சாரு யூஎன்பிக்குள்ளே இருக்கிற கிரைசிஸில் அவங்களுக்கு அவருடைய ஷார்ட் டைம்குள்ள இப்போ போப்பும் வராரு 30 days ஒரு எலெக்ஷன் நடத்துறேன்னா
சரி. ஆனால் இந்த தேர்தலிலே உங்களது அமைப்பின் நிலைப்பாடு என்ன?
ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னு சொன்னால் இந்த தேர்தலில் அது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு வேட்பாளர் வரணுமென்ற இதாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க வரணும். அப்போ நாங்கள் அவருக்கு சொன்னோம் நீங்கள் வந்து இதை தோக்கையெல்லாம் இந்த தேர்தல் இது வந்து டூ ஆர் டை தேர்தல், நாங்கள் இது வெற்றியாக ஆகணும். இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வந்தோம் என்னென்னா யூஎன்பி கேண்டிடேட்டுங்களுக்கு தாங்க, பட் நீங்கள் இல்லாமல் யாரையும் தாங்க. அப்போ எங்களுக்கு வெத்தலாம்ன்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். என்ன எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு முஸ்லீம் ஓட்டுருக்கு, தமிழ் ஓட்டுருக்கு, கிறிஸ்டியன் ஓட்டுருக்கு. எங்களுக்கு தேவைப்பட்டு 21% ஆஃப் த புட்டிஸ்ட் ஓட், 21% புட்டிஸ்ட் ஓட் எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நீங்கள் யூஎன்பியால் தாங்கன்னு தான் சொன்னோம். அப்போ கடைசியில் 7 மட்டில் தான் கரு ஜெயசூரியோட பேர் வந்துச்சு. கரு ஜெயசூரியோட பேர் வந்து கொண்டு இருக்கிற இடத்துல தான் சந்திரிகா அம்மையார் இலங்கைக்கு வந்து அவங்க ப்ரொப்போசல் பண்ணி மஹிந்த ராஜபக்சே நினைக்காதமே ஒரு சுனாமி வந்து அவருடைய பார்ட்டியில் இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய மெம்பர்ஸ் மாரோட வெளியே வந்தது தான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு.
சரி, இப்போ மஹிந்த ராஜபக்சே வந்து 9 ஆகிவிட்டன. அந்த சூழ்நிலையில் கூட உங்களால் எதிர்கட்சிகளில் இருந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாமல் அவரது கட்சிக்குள்ளே இருந்தே வெளியே வந்த ஒருவரை நீங்கள் இப்பொழுது வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அவர் இவ்வளவு ஆண்டு காலமும் அதே அமைச்சரவையிலே பணியாற்றியவர், அவருக்கு என்ன வந்து மக்கள் மத்தியிலே ஒரு நம்பகத்தன்மை?
மைத்ரிபால சிறிசேனையை பொறுத்த அளவில் இலங்கையில் யாருக்கும் ஒரு விரலை நீட்டி கள்ளனிட்டு சொல்லிடலாம். மைத்ரிபால சிறிசேன வந்து நடத்தின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார், டுபேக்கோ கம்பெனியால் மஹிந்த ராஜபக்சே 3 billion எடுத்தார், அதுதான் அவருக்கு என்னோட கோம். நான் வந்து சிகரெட்டில் 80% டேஞ்சர் என்று சொல்கிறத அடிக்க போனதை அவர் அதை நிறுத்தி எனக்கு அடிக்க வாங்கினேன்.
இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது என்பது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி என்பது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொல்கிறார் பதவிக்கு வந்த 100 days அதை ஒழிப்பேன் என்று. இது வந்து ஏற்கனவே மஹிந்தவும் சொன்ன ஒரு உறுதிமொழி தான். இதை எப்படி மக்கள் நம்புவார்கள்? இது உண்மையிலேயே ஒழிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன? நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றவரை இதை சொல்கிறீர்கள், தேர்தலிலே ஜெயித்துவிட்டு பிறகு அதே பதவிக்கு நீங்கள் வந்தவுடன் அந்த நிறைவேற்று அதிகாரம் உங்களிடம் இருக்க போகுது?
இல்லை, அது நடக்காது. ஏற்கனவே நாங்கள் 2.5 வருடமாக இலங்கை பூரா 38 இயக்கங்கள் முழு டிஸ்ட்ரிக்டாக பேத்து இந்த ரணில் விக்ரமசிங்கம் இல்லை, இந்த விஷயத்தில் யூஎன்பியும் இல்லை, யூஎன்பியும் எக்ஸிகூட்டிவ் பவரை ஃபுல்லாக அழிக்கணுமென்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அது நாங்கள் தான் அந்த மொமெண்டமாக கொண்டு நாங்கள் லாஸ்ட் மினிட்ல கொண்டு வச்ச சரி ரணில் விக்ரமசிங்கைக்கு நான் கொடுத்த ஒரு ப்ரொபோசல் எப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், ஜனாதிபதி தேர்தல் வந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரணும். என்கிட்ட சந்திரிகா எக்ஸிகூட்டிவ் பவரை அபாலிஷ் பண்ணுறேன்னு சொல்லி எக்ரிமெண்ட் அடித்தார் ஜேவிபியோட, பண்ணலை. மஹிந்த ராஜபக்சே எக்ரிமெண்ட் அடித்தார் ஜேவிபியோட, பண்ணலை. ஏன்னா அந்த சீட் அவ்வளோ பவர்ஃபுல், நீங்கள் எத்தனை கேட்க வரீங்க. அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும், இதுக்கு ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணினோம். எப்படி ஹாமுதுருமார் முஸ்லீம் பிரீஸ்மார் கிறிஸ்டியன் பிரீஸ்மார் ஹிந்து பிரீஸ்மார் எல்லாத்தையும் கொண்டு ஒரு பிளெஜ் ஒன்று கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு. நான் வாரன் நூறு நாளைக்கு தான், 100 நாளுக்குள்ள இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் நான் போலீஷ் பண்ணுவேன், ஏன்னா லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷன் கொடுக்கும்ன்றே தான் ஏன் ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன். அதுதான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை வந்திருக்கேன்.
எனக்கு தேர்தலிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது, மஹிந்தாவை அகற்றுவது என்ற இந்த ஒரு 1 பாயிண்ட் அஜெண்டா என்று சொல்வார்கள். இந்த ஒரே ஒரு கொள்கை திட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலிலே சந்திக்கிறீர்கள்.
இல்லை,
முக்கியமான பிரச்சனைகள் நாட்டில் 30 வருடமாக இருந்த அந்த இனப்பிரச்சனையில் அந்த அரசியல் தீர்வு என்பது இன்னும் காணப்படாமல் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதை பற்றி நீங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற எதிர்க்கட்சிகள் நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள்?
இல்லை, நாங்கள் என்ன நிலைப்பாடுனா, ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதோடு அந்த 100 டேஸுக்குள்ள மொதல் மிலிட்ரி சைசேஷன் இருக்குது, மஹிந்த ராஜபக்சே மிலிட்ரி சைசேஷனை கலட்டி போட்டு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் நோத்துக்குள்ளே கொண்டு வருவோம். அது எங்களோட ஒரு வேண்டுகோளில் ஒன்று. பட் நாங்கள் ஒரு பேக்கேஜ் மட்டும், மக்களுக்கு ஒரு பேக்கேஜ், மக்களுக்கு உடனே இந்த 100 நாளுக்குள்ள ஒரு பேக்கேஜ், மனுஷர் முதல் வாழணும், அதுக்கு போகிறோம்.
இனப்பிரச்சனைக்கு தீர்வாக முதலில் முன்வைக்கப்பட்ட 13வது சட்ட திருத்தம் பற்றி யூஎன்பியோட நிலைப்பாடு என்ன?
யூஎன்பியோட பொசிஷன் வெரி கிளியர், 13 அமெண்ட்மெண்ட் நாங்கள் தான் சைன் பண்ண அக்ரிமெண்ட்.
விசாரணை போன்ற விஷயங்களிலே உங்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கும்?
உண்மையிலே கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காக்கு ரிக்வெஸ்ட் பண்ணின என்ன, ஐநா சபையால கமிஷன் போட இல்லை. ஃபர்ஸ்ட் தே கேவ் த ஆப்ஷன் டு த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் டு ஹேவ் அன் இன்க்வயரி, அதை நடத்தல, அதை நாங்கள் நடத்துவோம்.
நியாயமான விசாரணை உங்களது
நிச்சயமாக நடக்கும்.
உங்களது எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம்,
செய்வோம், செய்வோம், நிச்சயமாக செய்வோம்.
மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஆசாத் சாலி. நேர்களே, ஆசாத் சாலி அவர்கள் நமக்கு அளித்த இந்த பேட்டியின் நீண்ட ஒலி வடிவத்தை நமது இணையதளத்திலும் ஃபேஸ்புக் பக்கத்திலும் நீங்கள் கேட்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் 8வது வகுப்பு படித்து வந்த ஒரு மாணவர் வகுப்பறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் முரளிதரன்.
தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் பந்தல்குடி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த 13 வயது மாணவன் இன்று வகுப்பறையிலேயே வெட்டி கொல்லப்பட்டான். பாஸ்கரன் என்ற அந்த மாணவன் அந்த பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு படித்து வந்தான். இன்று காலையில் பாஸ்கரன் பள்ளி வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் போது அங்கு வந்த 18 வயது இளைஞர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து இந்த மாணவனை சரமாரியாக வெட்டினார், கத்தியாலும் குத்தினார். அந்த இளைஞன் இருசக்கர வாகனத்தில் வந்து பள்ளியின் சுற்றுச்சுவரை தாண்டி குதித்து இந்த கொலையை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் பாஸ்கரனை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். இருந்த போதும் அந்த மாணவன் உயிரிழந்தான். இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரனிடம் கேட்டபோது,
அந்த ஊர்ல அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தினால இங்க வந்து காசுல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பிடிக்கலங்க, தேடிட்டு இருக்கோம். 4 டீம் ஃபார்ம் பண்ணிருக்கேங்க, 4 டீம் போயிருக்காங்க, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி போயிருக்காங்க
என்று தெரிவித்தார். இந்த கொலையை செய்ததாக கூறப்படும் இளைஞர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் என்றும், பள்ளிக்கூடத்தில் போதுமான பாதுகாப்பு இல்லை என்று கூற முடியாது என்றும் கல்வி அதிகாரி ஜெயக்குமார் தெரிவித்தார்.
இல்ல, பாதுகாப்புனா இவன் வந்து காம்பவுண்ட் ஸ்டோர் ஏறி கூட்டி வந்திருக்காங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வழியாவது வரல, காம்பவுண்ட் வழியா குதிச்சு நேரம் அந்த கிளாஸ் ரூமுக்கு பக்கத்துலயே காம்பவுண்ட் வால் இருக்கு, உள்ள வந்து உடனே பண்ணிட்டு உடனே காம்பவுண்ட் வழியா குதிச்சு ஒரு பைக்ல தப்பிச்சு போயிட்டான். இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? இப்ப காம்பவுண்ட் வால் இல்லைன்னா கூட சொல்லலாம். அதுக்கு தண்ணிமைக்கு நேரத்துல இதை திட்டமிட்டு அவனை பின்தொடர்ந்து வந்து பண்ணிட்டு போயிருந்திருக்கான்.
அளித்தவர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்த நிதியாண்டின் 2வது காலாண்டில் அதாவது ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.3% குறைந்திருப்பதாக அரசாங்கத்தின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மற்றும் ஜூன் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் 5.7% இருந்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தற்போது 5.3% குறைந்துள்ளது. இருந்தும் பல ஆய்வாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி விகிதம் குறையவில்லை. செப்டம்பர் மாதம் முடியும் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.1% இருக்கும் என்று பொருளாதார நோக்கர்கள் கணித்திருந்தனர். இந்திய பிரதமராக சமீபத்தில் பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சியில் இடம்பெற்ற முதல் முழுமையான காலாண்டின் விகிதம் இதுவாகும். ஒட்டுமொத்தமாக கீழ்மட்டத்திற்கு சென்றுள்ள இந்தியாவின் பொருளாதாரம் ஒரு மெதுவான மற்றும் சுமாரான வளர்ச்சியை காண்கிறது என்று பிபிசியிடம் தெரிவித்துள்ள மூத்த பொருளாதார நிபுணர் சிவோம் சக்கர்பர்த்தி, தற்போது முதலீட்டு சூழலை புதுப்பித்து வளர்ச்சியை அதிகரிக்கும் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது இந்திய அரசாங்கத்தின் கடமை என்று தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் கச்சா எண்ணெய் இறக்குமதிகள் 19.2% சரிந்திருப்பதும் தற்போது பணவீக்கம் இறங்கி வருகிற நிலையும் இந்திய பொருளாதாரத்திற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
முதலீடுகளை ஊக்கப்படுத்துவதற்கு வட்டி விகிதங்களை இந்திய ரிசர்வ் வங்கி குறைக்க வேண்டும் என்ற குரல்கள் அதிகமாகியுள்ளன.
செய்திகளை தந்தவர் புதுடில்லியில் இருக்கும் பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன். மத மற்றும் இன உணர்வுகளை பாதிப்பதாக கூறி தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்களிலிருந்து வசனம், காட்சி அல்லது படத்தின் தலைப்பு போன்றவற்றை அகற்றக் கோருவது தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் புதுடில்லியிலிருந்து ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
சமீப மாதங்களில் அரசியல் கட்சிகளும் பல்வேறு குழுக்களும் திரைப்படத்தில் வரும் காட்சிகள் தங்களை புண்படுத்துவதாக கூறி திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று கோரி அடிக்கடி போராட்டங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து வருகின்றனர். சமீபத்தில் கத்தி படத்தை தயாரித்த நிறுவனத்தின் உரிமையாளர் இலங்கை அதிபரின் நண்பர் என்று கூறி அந்த படத்துக்கு சில அமைப்புகள் சிக்கலை ஏற்படுத்தின. லைகா என்கிற அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தங்களது நிறுவனத்தின் பெயரை கத்தி திரைப்படத்திலும் விளம்பரங்களிலும் பயன்படுத்திக் கொள்ள பாதுகாப்பு கோரும் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சகிப்புத்தன்மை இல்லாத குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் இதுபோன்ற செயல்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. அப்படி அனுமதி வழங்கப்படும் சூழல் நிலவினால் அது சட்ட விதிகளையும் ஆட்சி முறையையும் சரணடைய செய்வதாக அமைந்துவிடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்பிரமணியம் அமர்வு முன்பாக நடைபெற்ற இந்த விசாரணையில் பல்வேறு காரணங்களை கூறி மிரட்டும் குழுக்கள் மற்றும் அமைப்புகளை காவல்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி தெளிவுபடுத்தினார். அத்தோடு மிரட்டும் இதுபோன்ற குழுக்கள் மற்றும் அமைப்புகள் மேம்பட்ட தணிக்கை குழுக்களாக செயல்படும் நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றார். இத்தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார் நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன்.
மைனாரிட்டி விஷயங்களை வச்சுக்கிட்டு மெஜாரிட்டியான விஷயங்களை வந்து மாத்திர முடியாது இல்லையா? எங்கேயோ ஒன்னு ரெண்டு, இப்ப 1000 படங்களுக்கு சென்சார் ஆகுதுன்னா அது 5 படங்களுக்கு நீங்க சொல்றமா நடந்துக்கலாம். அதை எடுத்து 995 படங்களுக்கும் எப்படி நம்ம அதை பொருத்த முடியும்? அப்பனா சென்சார் ஒண்ணு தேவையில்லைங்களே. ராமசாமி, கிருஷ்ணமூர்த்தி எல்லாருக்கும் போட்டு காமிச்சு படத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு தானே சரியான விஷயமா இருக்கும். சென்சார் நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் ஸ்ட்ராங் பண்றது பண்ணிக்கலாம். சென்சார்ஷிப் நீங்க வந்து அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கறத எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னாலும் வாங்கிக்கலாமே தவிர, வழக்கமாவே அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம வழக்கமா தவறி போய் ஏதாவது ஒரு என்னடா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது ஒரு ஜாதியை குறிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற கட்டுப்பாடுகள் ரொம்ப தீவிரமா தான் இருக்கு. அதனால இந்த சென்சார்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் இது போதுங்கிறது என்னோட அபிப்பிராயம்
என்றார் நடிகர் இயக்குனர் பார்த்திபன். கமல்ஹாசனின் விஸ்வரூபம் படத்தை வெளியிடுவது முஸ்லீம் அமைப்புகளின் கடும் போராட்டங்கள் காரணமாக தள்ளி போனது. தணிக்கை குழுவின் அனுமதி பெற்ற பிறகும் முஸ்லீம் அமைப்புகள் கோரியபடி சில காட்சிகளை நீக்கம் செய்த பிறகே அந்த படத்தை தமிழகத்தில் திரையிட முடிந்தது. மத ரீதியான உணர்வுகளுக்கு திரையுலகம் மதிப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முனைவர் பேராசிரியர் மோஹி ஜவஹர்லாவிடம் நீதிமன்றம் தீர்ப்பு குறித்து கேட்டேன்.
நியாயமான ஒரு தணிக்கை வாரியம் செயல்பட்டு அந்த தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் சுதந்திரமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் பக்கச்சார்பு இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே ஆனால் உயர் நீதிமன்றம் கூற சொன்ன அந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் தற்போது உள்ள திரைப்பட தணிக்கை வாரியம் என்பது முழுக்க முழுக்க அரசியல் மயமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் தான் அதில் இடம்பெறுகிறார்கள். அதில் பலதரப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், உண்மையான பிரதிநிதிகள் இடம்பெறுகிறார்களா என்றால் அதுவும் இல்லை. பல்வேறு ஆணையங்கள் வந்து சுதந்திரமானவர்களால் நேர்மையானவர்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை வகுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லியிருந்தால் இன்னும் பொருத்தமானதாக இருக்க முடியும்
என்றார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முனைவர் பேராசிரியர் மூஹி ஜவஹர்லா. இதே சமயம் தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்கள் குறித்து அதிருப்தி இருந்தால் அதை தணிக்கை குழுவிடமே மேல்முறையீடு செய்ய முடியுமா என்று தணிக்கை குழுவின் சென்னை பிராந்திய அதிகாரி வி பக்ரிசாமியிடம் கேட்ட பொழுது,
ஒரு படத்தை நாங்க வந்து சர்டிஃபை பண்ண பிறகு ஈவன் அரசாங்கத்துக்கே அதை ரிவோக் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கே உரிமை கிடையாது. இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இது மாதிரி குரூப்புகள் எல்லாம் எல்லாருடைய இன்ட்ரெஸ்டையும் சேர்த்துதான் மனதில் வைத்துதான் நாங்க வந்து படம் பார்ப்போம். அப்படியும் இருந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு போட்டுக்கு போறது வேற வழி கிடையாது. பட் அது வந்து தேவையற்றது. ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது ஒரு ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட தான் நம்ம படம் பார்ப்போம். தவிர அதே நேரத்தில் மக்கள் வந்து ரொம்பவும் சூப்பர் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில் ஒரு சில மாற்றுக்கருத்தை சொல்லுவதும் அவங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா டிசென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, டிசென்ட் அதாவது மாறுபட்ட கருத்தை உள்ளது சொல்வது அவங்களுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை. அதை வந்து நீங்கள் சினிமேக்கர் நீங்கள் வந்து சொல்ல தடுக்க முடியாது, சினிமேக்கரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்க அது நாங்க கண்டிப்பா அது மாதிரி இருக்கு நாங்க பண்ண மாட்டோம்
என்றார் தணிக்கை குழுவின் சென்னை பிராந்திய அதிகாரி வி பக்ரிசாமி. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இருந்தும் சில நேரங்களில் அரசே திரைப்படங்களுக்கும் புத்தகங்களுக்கும் தடை விதிப்பதும் அப்படி தடை விதிக்க கோரும் அமைப்புகளுக்கு சாதகமாக நடப்பதும் அவ்வப்போது நடக்கிறது.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார், சுந்தர பாண்டியன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி துவங்கியிருக்கின்ற ஜி கே வாசன் தன்னுடைய தந்தையான ஜி கே மூப்பனார் நடத்தி வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரைத்தான் தன்னுடைய கட்சிக்கும் சுட்டியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று புதிய கட்சியை துவங்கியிருக்கும் ஜி கே வாசன் தனது புதிய கட்சியின் பெயர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று அறிவித்துள்ளார். திருச்சி பொன்மலை ஜி கார்னரில் நடந்த அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சியின் பெயரை ஜி கே வாசன் அறிவித்தார்.
வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் உருவாக்குவதே நமது லட்சியம். பெருந்தலைவர் காமராஜர் ஆசியோடு நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் உருவாக்கியிருக்கின்றோம்.
கட்சியின் பெயர் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் பி எஸ் ஞானதேசிகன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து தாங்கள் பிரிந்து வந்ததற்கு மூன்று காரணங்களை குறிப்பிட்டார்.
வெள்ளையினுடைய அகங்கார போக்கு, மாநில தலைமையை மதிக்காத போக்கு, இங்கிருந்து எழுப்பப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு மதிக்களிக்காத பாங்கு, அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்.
இரு நாட்களுக்கு முன்பாக காமராஜர் மூப்பனார் படங்களுடன் கூடிய தனது கட்சி கொடியை ஜி கே வாசன் அறிமுகப்படுத்தினார். ஜி கே வாசனின் தந்தையான மூப்பனார் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரில்தான் கட்சியை துவக்கினார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. மலேசியாவில் மிகவும் சர்ச்சைக்குரிய தேச நிந்தனை சட்டத்தை விலக்கிக் கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அது மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்துள்ளதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடுமையாக கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த சட்டம் முற்றாக விலக்கிக் கொள்ளப்படும் என்று கடந்த பொதுத் தேர்தலின் போது அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அது கடுமையாக்கப்படும் என்று நஜீப் ரசாக் கூறியுள்ளது ஏன் என்று பிரதமர் அலுவலகத்தில் சில காலம் துணை அமைச்சராக இருந்தவரும் ஹிண்ட்ராஃப் அமைப்பின் தலைவருமான வேதமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அதாவது 2012 ஜூலைல வந்து இந்த செடிஷன் ஆக்ட் வந்து அவரு அபோலிஷ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு தான். ஆனா இப்ப சடன்லி இதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொன்ன காரணம் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே உள்ள பிரஷர். அதாவது மலாய் தண்ணி சல்கை மன்னருடைய விஷயத்தெல்லாம் வந்துட்டு மற்றவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. அவங்களை விட்டு பவர் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கி ஆகியால் இந்த சட்டத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்குள்ளே உள்ள பிரஷர். இது குறிப்பிட்டு முன்னாள் பிரதமர் மாதேர் தான் முதல்ல வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஒப்பனா சொன்னாரு. உங்க அம்னோ கட்சிக்காரவங்க வந்து பதவி இழந்துருவாங்க, இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் நம்ம ரொம்ப லூஸ் ஆகணும்னு சொன்னா பதவி இழந்துருவாங்கன்னு சொல்லி அவர் முதல்ல சொன்னதுனாலே பிரஷர்னால அவரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று சொல்லியிருக்கிறாரு. தேச துரோக சட்டம் போனதுனால மக்கள் வந்து தைரியமா அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. எங்க அரசாங்கத்தை எதிர்க்கணுமோ எதிர்க்கிறாங்க. இப்ப இந்த சட்டம் இல்லாதனால இப்ப இந்த செடிஷன் ஆக்ட வந்துட்டு இன்னும் டைட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் இப்ப இந்த இதை கொண்டு வராங்க.
இப்ப கடந்த பொது தேர்தலுக்கு பிறகு பிரதமர் அலுவலகத்திலேயே துணை அமைச்சரா கொஞ்ச காலம் நீங்க பதவி ஏற்றுக்கொண்டு கொள்கையின் அடிப்படையில கருத்துக்கள் முரண்பாடுல வெளியில வந்தீங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து தேச நிந்தனை சட்டமும் நீக்கப்பட வேண்டும், அது கடுமையாக்கப்படக்கூடாதுன்னு நீங்க வாதிடலையா? பிரதமர் நஜீபோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலையா?
அதாவது என்னன்னா இந்த மாதிரியான சட்டம் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு அநீதியை கொடுக்குது, இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்து நீக்கணும்னு சொல்லி நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதெல்லாம் பேசியிருந்தோம். அந்த டைம்ல வந்துட்டு தேர்தல் முன்பு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் நம்ம சரிப்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்த பிறகு, கூழ் மெயின்டைன் கிடைச்ச பிறகு நம்ம இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாதிரி அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றாம இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லி இப்ப அவங்க சொல்றது வந்து எங்களால இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இது வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ கூறியிருக்காரு.
இப்ப மலேசியால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்திய வம்சாவளி தமிழ் மக்களை இது எப்படி பாதிக்கும்? அதாவது இந்த தேச நிந்தனை சட்டம் தொடர்ந்து இருந்தா,
அதாவது என்னன்னா இது தொடர்ந்து இருந்தான்னு சொன்னா இப்ப வந்து நம்ம வந்து சில விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்ல மக்கள் பயப்படுறாங்க. அரசியல் அமைப்பின் சட்டத்தில வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க, நீங்க என்ன நோட்டீஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில விஷயத்த பேசும்பொழுது இது வந்துட்டு எங்களை வந்து நீங்க வந்து அவமானப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி பல பேர்த்த வந்து கோர்ட்ல சார்ஜ் பண்ணியிருக்காங்க சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா திரு உதயகுமாரியா வந்துட்டு இதே சட்டத்துக்குள்ள சார்ஜ் பண்ணி அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லி சிறையில் வச்சிருந்தாங்க. அதாவது மலேசியால உள்ள தமிழர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவர் சொன்னதுனால இது வந்துட்டு ஒரு குற்றம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த சட்டம் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மைனாரிட்டி சமுதாயம் வந்துட்டு வெளிப்படையா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல வந்து பயப்படுவாங்க. குறிப்பா தமிழ் மக்கள் வந்துட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா பேசக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் வழியாக்கி அரசாங்கத்தை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த சட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க.
இன்ற அமைப்பின் தலைவரான வேதமூர்த்தி அவர்களை தசவிக்கிட்டீர்கள். இறுதியாக, நைஜீரியாவில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து தற்போது வந்திருக்கின்ற செய்தி. நைஜீரியாவின் கனோ நகரில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களில் 200+ அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.